கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 13 அத்தியாயம். ஓவியன் கண்ட இன்முகம். புயல் வந்த சுவடும் தெரியவில்லை, போன வழியும் தெரியவில்லை. புயல் ஓய்ந்து விட்டது. எவ்விதமும் ஆண்டில் 2-3 முறை புயல் அரசனின் கண்வீச்சு அந்த பகுதியில் ஏற்படும். அவன் வந்து போன பிறகு ஓங்கி வளர்ந்திருந்த மரங்கள் தலை சாய்ந்திருக்கும். பிரம்மாண்டமான நிழல் தரும் மரங்களின் வேர்கள் வெளியில் தெரிய பெரும் சாம்ராஜ்யம் சரிந்தது போன்று அவை வீழ்ந்து கிடக்கும். ஓலை குடிலில் இருப்பவர்கள் ஓலம் எழுப்ப எங்கும் கூரையற்ற வீடுகள் காட்சியளிக்கும். போர்க்களத்தில் சுதைந்த உடல்களை போன்று இடிந்த வீடுகளின் பாகங்கள் சிதறி கிடக்கும். ஆனால் அன்று அடித்த புயல் சில கணம்தான் தன் உருவத்தை புலப்படுத்தியதில் அதிகமான சேதம் எங்கும் ஏற்படவில்லை. அந்த புயல் ரவிதாசனுக்கு உதவியது என்று அவனது உதவியாளர்கள் எண்ணினர். இட்ட பணியை நிறைவேற்றிவிட்டோம் என்ற எக்காலத்தோடு அவர்கள் வயலும் மேடும் ஓடையும் கடந்து குறுக்கு வழியாக ரவிதாசன் எதிர்பார்த்திருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். ரவிதாசன் அந்த பாழ் மண்டபத்து வாயிலில் வேங்கையைப் போல உளவிக் கொண்டிருந்தான். தான் போட்ட திட்டம் பெரும் வெற்றியடைந்து விடும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. தஞ்சையிலும் அவன் செயல்கள் நிறைவேறிவிட்டால் அமர புஜங்கனுக்கு அவன் செய்தி சொல்லி அனுப்பியிருந்தான். படைகளோடு சோழ நாட்டிற்குள் புகுவதற்கு தக்க ஏற்பாடோடு ஆயத்தமாக இருக்க அவன் அவசரமாக செய்தி சொல்லி அனுப்பியிருந்தான். சோழ அரண்மனை அல்லோல கல்லோலப்படும் போது அமர புஜங்கன் அரியணை அமர வழி செய்து விடலாம் என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தான். புயல் அடித்ததை பார்த்தபோது ரவிதாசனுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டது.
சொக்கவேல் கூறியது எவ்வளவு உண்மை! ஏதோ விளையாட்டாக கூறுகின்றார் என்று அல்லவா எண்ணினோம், உண்மையிலேயே நடந்து விட்டதே! புயல் துணை புரிந்து விட்டது.
தாரகேஸ்வரியின் அருள் இருக்கிறது என்று கூறி கண்ணை மூடிக்கொண்டவாறு நெற்றியை சுருக்கிக் கொண்டான் அவன். உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன. நேரம் ஆக ஆக ரவிதாசனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. நேரம் மெல்ல நகர்வது போன்ற பிரம்மை அவனுக்கு ஏற்பட்டது. புயலின் உதவியால் சிவிகை சுமப்போர் கண்களில் மண்ணை தூவிவிட்டு இளைய பிராட்டியை தூக்கி வந்தாலும் வரும் வழியிலே யாராவது கண்விழித்து விட்டால் ரவிதாசன் துணுக்குற்றான். எந்த சமயத்திலும் ஆபத்து நிச்சயம். அருகே யாரோ வரும் அரவம் கேட்டது. பல பேர் வராமல் ஒருவர் மட்டும் வருவது போன்ற ஓசை. ரவிதாசன் திரும்பினான். கார்மேகன் ஓடி வந்து கொண்டிருந்தான். அப்போதும் ஓட்டமும் நடையுமாயிருக்கும் அந்த உடல் இழைப்பதில்லை. இன்னும் சற்று பருமன் குறைந்திருந்தால் இன்னும் வேகமாக கூட ஓடலாம். என்ன செய்வது? அந்த மேனி இழைப்பதில்லை. ஒருவேளை உணவை ஒழித்தாலும் மேனி வாடுவதில்லையே. விண்ணகரத்து மடப்பள்ளியில் பிரசாதம் உண்பதை நிறுத்தி பார்த்தால் ஒருவேளை உடல் இழைக்கலாம். கோயில் பட்டர் அவனை எங்கே தப்பிவிடுகிறார்? பிரசாதம் தரும் வேளையில் சற்று தாமதமானால் எங்கே அப்பனை போய்விட்டாய்? வாசனை மூக்கை துளைக்கிறதே, உன் நாசி கெட்டவில்லையா? ஆஹா, நீ உறைந்துவிடும் போலிருக்கிறது என்று கூப்பிட்டு இரு கைகளிலும் அள்ளி கொடுத்து விடுவார். பிறகு அந்த சுவையினின்று எப்படி தப்புவது? கோயில் பிரசாதம் வளர்த்த உடல் எப்படி வாட முடியும்? கார்மேகன் ஓடி வந்தான். மூச்சு வாங்கியது, வியர்த்து கொட்டியது. எதற்காக இந்த செயலில் எல்லாம் தலையிட்டோம் என்று கூட அவனுக்கு தோன்றிவிட்டது. என்ன செய்வது? சூரியனை போல் ஒளி வீசும் தங்க நாணயத்திற்காகத்தான் தன் நாணயத்தை கூட குறைத்து கொள்ள துணிந்தான் கார்மேகன். கார்மேகன் செடிகொடிகளையும் புதரையும் விளக்கிக் கொண்டு ரவிதாசன் எதிரே வந்து நின்றான். காலிலே வேல முள் ஒன்று சுருக்கென்று குத்தியது. பொறுக்க முடியாத அளவுக்கு வலி எடுத்தது. குனிந்த முள்ளை எடுத்த வண்ணம் ரவிதாசனை நோக்கி,
ஐயா, போச்சு போச்சு, காரியம் கெட்டு போச்சு என்றான்.
கார்மேகன் ஓடி வந்ததையும் ஏதோ கூற முற்படுவதையும் கண்ட ரவிதாசன் ஆவலும் பரபரப்பும் முந்த,
கார்மேகா, என்ன நேர்ந்து விட்டது
என்றான்.
போச்சு போச்சு
என்று கார்மேகன் கூறியது ரவிதாசன் செவிகளில் விழவில்லை. கார்மேகன் முள்ளை எடுத்து பார்த்தான் வரவில்லை. நொண்டிக் கொண்டு நடந்து வந்து,
ஐயா, நாம் போட்ட திட்டப்படி நடக்கவில்லை. இளைய பிராட்டி இன்று தஞ்சைக்கு பயணப்படவில்லை என்றான்.
ரவிதாசன் திடுக்கிட்டு,
என்ன, இன்று போகவில்லையா
என்று கேட்கும் போது அவன் குரலில் சோர்வு தெரிந்தது.
ஏன்
என்று எனக்கு எப்படி தெரியும்?
அதை தெரிந்து கொள்ள உமக்கு முடியவில்லையா? உன் மகள் கூறவில்லையா?
என் மகள் புதிதாக வந்தானே, அந்த சங்கரதேவனோடு பேசுவதில்லையே, காலத்தை போகிறாள்.
பிராட்டியார் போகவில்லை என்று உமக்கு எப்படி தெரியும்?
இளைய பிராட்டியார் வந்தியத்தேவனோடு பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தேன்.
பிறகு போயிருக்கலாம், போயிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும்.
தெரியுமா?
புயல் அடித்தது. சொக்கவேல் கூறியபடியே புயல் அடித்தது. அவர் தேவைகளை ஏவி விட்டிருக்கின்றார். அதை போன்று ராஜபாட்டியில் பயணமான இளைய பிராட்டியையும் என் சீரர்கள் இதற்குள் கவர்ந்து வந்திருப்பார்கள்.
இருக்காது ஐயா, இருக்காது.
ஏன்?
ஆம், இளைய பிராட்டி தஞ்சை செல்லவில்லை. குழந்தை மடத்திற்கு செல்ல ஆயத்தம் செய்ததை இந்த கண்ணால் பார்த்து
உடனே ஏன் வந்து சொல்லவில்லை?
உடனேதான் வந்து சொல்கின்றேன். மடத்தில் பூசைக்கு பூக்கள் வேண்டும் என்று கூறினார்கள். உடனே நந்தவனத்திற்கு சென்று மலர் கொய்து குடலையில் போட்டுக்கொண்டு வந்து கொடுத்தேன். அவற்றை மாலையாக கட்டி தர வேண்டும் என்றார்கள்.
சொல்லுவாள் சொல்லுவாள், சோழ நாடி தன் சுண்டு விரலுக்கு அசைய வேண்டும் எனும் எண்ணம் கொண்டவள் ஆயிற்று. பிறகு
உடனே ஒன்றும் பாதியுமாக மாலையை தொடுத்து கொடுத்து விட்டு, இதோ ஓடோடி வருகிறேன். நம்பிக்கை இல்லை என்றால் இதோ என் கையை முகர்ந்து பாருங்கள். மல்லிகை வாசனையும் துளசியின் மனமும்
என்று தன் உள்ளங்கையை ரவிதாசன் நாசி எதிரே நீட்டினான் கார்மேகன். ரவிதாசன் அவன் கரத்தை தள்ளிவிட்டு,
நீர் சொல்வது சரியில்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ராஜபாட்டையில் நமது ஆட்கள் காரியத்தை முடித்திருப்பார்கள் என்று. வேண்டுமானால் பாருங்கள், அவர்கள் இப்போது வரும் நேரம்தான். சோழ நாட்டு சர்வாதிகாரினியான குந்தவை தேவியார் இந்த கணத்தில் வந்து தலை குனிந்து நிற்கப் போகிறாள். கண்களால் பிறரை சுட்டரித்து விடுவது போல பார்க்கும் அவளது கண்கள் அபயம் வேண்டி நீரை சொரிய போகின்றன. தன் கட்டளையாளும் உத்தரவாளும் இந்த நாட்டை ஆட்டி வைக்கும் அவள் படும் வேதனையை பார்க்க போகிறீர். இந்த நாட்டை தாண்டி போக மாட்டேன் என்று வீம்பு பேசும் தேவியார் கடல் கடந்து கண் காணாத இடத்திற்கு சென்று அணு அணுவாக வருந்தி சாக போகிறாள்
என்று ஆவேசம் வந்தவன் போல பேசினார். கார்மேகன் நடு நடுங்கினார்.
ஐயா ரவிதாசரே, இளைய பிராட்டியார் இங்கே வரும்போது நான் இங்கிருக்க கூடாது. அவர்கள் முகத்தை நான் பார்க்க மாட்டேன். நான் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிந்தால் கூட என் மகளே என்னை கத்தி எடுத்து கொன்று விடுவாள். நான் போய்விடுகிறேன் ஐயா. எனக்கு தருவதாக வாக்களித்த பணத்தை கொடுத்து விடுங்கள்
என்று கார்மேகன் கெஞ்சினான். ரவிதாசன் ஓஹோ என்று சிரித்தான். சிரிப்பதால் அவன் விழிகள் சிரித்தன.
பயந்தான் கொள்ளி, அந்த விஷ பாம்பை பார்த்து நீ ஏன நடுங்க வேண்டும்? உன்னை பார்த்தல்லவா அவள் நடுங்கி சாக வேண்டும். பயப்படாதே, அவள் மயங்கும் நிலையில் வருவாள். சுய நினைவு தெரியாது. பெரிய நந்தவனம் வைத்திருக்கிறாயே, இந்த மலரை தெரியுமா
என்று கேட்டு அருகே இருந்த நீல நிறமுள்ள மலர் ஒன்றை எடுத்து கார்மேகன் முகத்துக்கு சற்று தொலைவில் நீட்டினான். குப்பென்று மனம் எழுந்தது. மனத்தை நுகர்வதோடு கூட கார்மிகன் தலையும் சுழன்றது. அவன் நிலை தொட மாறினான். அந்த இடம் சுழன்றது. எதிரே உள்ள மரம் கொடிகள் மண்டபம் எல்லாம் சுழன்றன. ரவிதாசன் கூட தலை சாய்ந்து தொங்குகின்றானே. ஓ, உலகமே சுழல்கின்றதோ. கார்மிகன் மயக்கம் தரும் மலரின் நெடி தாழாமல் மயங்கி கீழே சாய்ந்தான். ரவிதாசன் கார்மிகன் கால்களை பிடித்து தர தரவென்று இழுத்து மண்டபத்தின் பின்புறம் கிழத்து விட்டு வந்தான்.
என்ன கணம், என்ன பருமன்!
அவன் எதிர்பார்த்தபடி சற்று நேரத்திற்கு எல்லாம் அவனது சீடர்கள் பெண்ணொருத்தியை சுமந்து கொண்டு வந்தனர். போரில் வெற்றி வாகை சூடியவர்கள் போலும் நடுவே பெண்ணை சுமந்தவனுமாக நான்கு பேர் வெற்றி நடை போட்டு வந்தனர்.
வந்து விட்டீர்களா? இந்த முட்டாள் தவறான செய்தி ஒன்றோ சொன்னான். குந்தவை தஞ்சைக்கு செல்லவில்லை என்றானே. வெறும் பணத்துக்கு ஆசைப்பட்டு எதை வேண்டுமானாலும் சொல்லியும் செய்து விடுவார்கள் போலிருக்கிறதே
என்றான் ரவிதாசன். அவனை நோக்கி வந்தவர்கள் வெற்றி வெற்றி என்று கோஷமிட்டார்கள். தாங்கள் சுமந்து வந்த மங்கையை மெல்ல கீழே கிடத்தினார்கள்.
தேய் முட்டாள், சோழ நாட்டின் இளைய ராணியடா, அவர்களை வேறும் தரையிலே கிடத்துகின்றீர்களே. அன்னத்தில் தூவி அனிச்ச மலர் எடுத்து இளவம் பஞ்சோடு கூடி இன்பமெத்திலே உறங்கும் தேவியை அந்த மண்டபத்திலே கிடத்துங்கள். ஒரு காலத்திலே அந்த மண்டபம் புத்த விகாரியாக இருந்தது. சோழ புரட்சியில் கேட்பாரற்று போய்விட்டது. அந்த பாழடைந்த மண்டபத்திலே அவர்களை கிடத்து
என்று கூறி கடகடவென்று நகைத்தான் ரவிதாசன். அந்த சிரிப்பின் வேகத்திலே அருகில் இருந்தவர்கள் அதிர்ந்தனர். அவளை மண்டபத்தில் கிடத்த விரைந்த போது ரவிதாசன் அவள் அருகில் சென்று,
மெல்ல மெல்ல, தேவியார் உடல் நோக போகிறது
என்று கூறினான். ஆனால் மறுகணம் தீயை மிதித்தவன் போல் துள்ளினான். சுருள் கத்தி முதுகில் பாய்ந்தது போன்று அலறினான். ரவிதாசன் மனத்தில் இவ்வளவு நேரம் ததுப்பி நின்ற உற்சாகம் தவிடுபொடியாகியது. சோழ நாட்டையை அழித்து விடுவோம் என்று கட்டிய என்ன மதில் சரிந்தது. அவன் உடல் நடுங்கியது. அவன் கண்கள் ஏமாற்றுகின்றனவா? அவன் காண்பது நிஜமல்லவா? ஒருவேளை மாயையா? ரவிதாசன் கண்களை கசக்கிக் கொண்டான். இல்லை, அவன் கண்முன் தோன்றுவது உண்மை வடிவம்தான். அவ்வளவு நேரம் எண்ணியது போன்று குந்தவை தேவி அல்லல் அவள். பின் இந்த பெண் யார்? வட்ட வடிவமான அந்த முகம் துவண்டு கிடக்கிறதே. வளைந்த புருவத்தின் பாதுகாப்பிலே திகழும் கண்மலர் மூடி வாடி கிடக்கிறதே. இவளை எங்கோ கண்டிருப்பது போல் தோன்றுகின்றது. எங்கே எங்கே என்று எண்ணினான்.
சரியாகத்தானே அடையாளம் கூறி அனுப்பினோம். பானை மர சின்னம் பொறித்த பல்லக்கில் செல்பவளை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கூறி அனுப்பினோமே. அது தவிர மற்ற பல்லக்கில் குந்தவை தானே இருப்பாள். இவர்கள் எப்படி தவறிழைத்தனர் ஒன்றும் புரியவில்லையே.
ரவிதாசன் முகமாறுதலை அங்கிருந்தவர்கள் நொடியில் புரிந்து கொண்டனர். இரவில் தெரியும் பூனையின் கண்களை போன்று ரவிதாசன் கோபத்தால் தகைப்பது கண்டு அவர்கள் அஞ்சினர்.
முட்டாள்களே
என்று கர்ஜித்தான் ரவிதாசன். எல்லோரையும் அப்படியே நசுக்கி விடுபவன் போல் கையை வீசி முஷ்டியை ஆட்டி,
ஒரு சாம்ராஜ்யத்தை வளர்க்க 1000 கெட்டிக்காரர்கள் இருந்தாலும் அதை கெடுக்க ஒரு முட்டால் போதும்
என்று கூவினான்.
குந்தவை எங்கேயடா?
ரவிதாசனுக்கு ஆத்திரத்தில் வார்த்தைகள் கூட தெளிவாக வரவில்லை. அவன் உடல் கொதித்தது. உடல் அச்சத்தால் உதற கை கட்டி நின்றவர்களுள் ஒருவன் இதோ என்று காட்டினான். அப்படி சொன்னவன் முகத்தை பார்த்து ஒரு குத்துவிட்டு ரவிதாசன்,
ஆமாம், ஏதோ இருப்பவள் சோழ நாட்டு அரசகுமாரி இல்லையா? அரசகுமாரியை பார்த்திருக்கின்றீர்களா? காட்டு மீராண்டிகளா? அரசிக்கும் சாதாரண பணிப்பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத உங்களை அனுப்பினேனே இந்த காரியத்திற்கு. என்னை நானே வருத்திக் கொள்ள வேண்டும்
என்றான். கோபக்குரல் சற்று தணிந்தது. ஆமாம், உன்னைத்தான் குறை கூற வேண்டும். இது போன்ற காரியங்களில் கவனம் மிக தேவை என்று கூறிக்கொண்டே காளாமுகர் வந்தார். சமயத்திற்கு வந்திருக்கின்றார் காளாமுகர் என்று எண்ணிய ரவிதாசன் கோபம் சற்று தணிந்தது.
சாமி வாருங்கள், இதோ பாருங்கள் சாமி, இந்த முட்டாள்கள் செய்த காரியத்தையே கெடுத்து விட்டார்கள் சாமி
என்று ரவிதாசன் கூறும் போது அவன் நான் தழுதழுத்தது. காளாமுகர் மெல்ல நகைத்தார். அவர் நகைத்த ஒளி மட்டும் தான் கேட்டது. தாடியும் மீசையும் உடையும் அந்த நகை வடிவத்தை மறைத்தன. இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் வாரத்திற்கு 3 அல்லது 4 நாட்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் வெளியிடப்படாத அத்தியாயங்கள் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு பின்பு பதிவேற்றப்படும். நன்றி.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.